நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்துள்ளது பற்றிய செய்திகள்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெவ்வேறு கட்சியினை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்த போதிலும் கூட எங்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கவில்லை என்று நான் கூற மாட்டேன். கருத்து வேறுபாடுகள் இருப்பது சகஜம்.
இலங்கையின் வட மாகாண வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு செயலணி குழு கலைக்கப்பட்டுள்ளது தொடர்பில் அதன் தலைவராக இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்துக்கள்.
தற்பொழுது மக்களால் செய்யப்பட்ட மாகாண சபை அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றபடியினால் இந்த ஜனாதிபதி செயலணி குழுவினுடைய செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன.
இலங்கையின் இறுதிகட்ட போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பான விசாரணைகளையும் காணாமல் போனவர்கள் தொடர்பான ஆணையம் முன்னெடுக்கும் என்று அதன் தலைவர் தெரிவித்துள்ளவை, அமெரிக்க புகையிலை நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதம் குறித்த செய்திகளும், பின்னர் நாகரிக கோமாளிகள் 15 பகுதியும் கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். காசாவில் ஒரு குடியிருப்பு பகுதியின் மீது இஸ்ரேல் நடத்திய குண்டு தாக்குதலில் குறைந்தது 60 பலஸ்தீனர்களாவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு படுகொலை என்று பலஸ்தீன தலைமைப்பிடம் கூறியிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் மனிதாபிமான அடிப்படையில் ஷிஜேயா மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட சண்டை நிறுத்தம் 1 மணி நேரம் மட்டுமே நிலைத்தது. பின்னர் துப்பாக்கிச் சூட்டலை மீண்டும் கேட்க ஆரம்பித்தது. இந்த சண்டை நிறுத்தத்திற்கு முன்னர் இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகள் ஓயாமல் நடத்தப்பட்டன என்றும், சிஜியா மாவட்டத்து மக்கள் அனைவருமே வெளியில் ஓடியிருக்கிறார்கள் என்றும் அந்த மாவட்டத்திலிருந்து எமது பிபிசி மூவர் அறிவித்திருக்கிறார். வீடுகள் பல அழிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 420 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தரப்பில் 7 உயிரிழந்திருக்கிறார்கள். காசாவில் உள்ள ராணுவ நிலைகளை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதலை நடத்தினாலும் சில சமயம் பொதுமக்கள் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். இதுகுறித்து தாம் வருந்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினர் பலஸ்தீன மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள் என்று சிஎன்என் தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியில் அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே தீவிரவாதிகளால் இஸ்ரேல் முற்றுகையிடப்பட்டுள்ளது என்றும், அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தனது முழுமையான ஆதரவையும் வழங்கும் என்றும் அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி கூறியிருக்கிறார். இருதரப்புக்கும் இடையே முழுமையான சண்டை நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதில் உதவும் நோக்கில் மத்திய கிழக்கு பகுதிக்கு தான் பயணமாக இருப்பதாகவும் ஜான் கெரி கூறியிருக்கிறார். இதேவேளை இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன தரப்புக்கிடையான ஒரு கூட்டத்தை கட்டார் ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் மற்றும் பலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் வீழ்த்தப்பட்ட கிழக்கு உக்ரைனில் டொரஸ் நகரில் குளிரூட்டப்பட்ட ரயில் வண்டிகளில் விமானப் பயணிகளின் சடலங்கள் இப்போது ஏற்றப்பட்டுள்ளன. இவற்றை நேரில் பார்த்து OSCE அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் பேசும்போது, சடலப்பொதிகளை பல ரயில் வண்டிகளில் தான் நேரில் கண்டதாகவும், 160 சடலங்கள் ஏற்றப்பட்டிருப்பதாக கிளர்ச்சிக் குழுவினர் தண்டம் கூறினார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். சடலங்களோடு ரயில் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக்கப்படவில்லை. டொனஸ்க் மக்கள் குடியரசின் பிரதமர் என்று தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்ளும் கிளர்ச்சிக் குழுவின் தலைவர் தகவல் தரும்போது, பிளாக் பாக்ஸ் தகவல் பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்றும், அவை அனைத்துலக விசாரணையாளர்களிடம் கையளிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மலேசிய விமானத்தை சுட்டுவீழ்த்த பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படும் ஏவுகணைகளை கிழக்கு உக்ரைன் கிளர்ச்சி அமைப்பாளர்களுக்கு வழங்கியது ரஷ்யாதான் என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி குற்றம் சாட்டியிருக்கிறார். சுடப்பட்ட விமானம் வீழ்ந்த இடத்தில் காணப்படும் காட்சிகள் மிக விகாரமானவை என்றும் திரு கெரி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த இடத்திற்கு அனைத்துலக சமூகத்தினர் போய் பணியாற்றுவதற்கு வரம்பு வரையறையற்ற அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கிளர்ச்சியாளர்களை அதிபர் புட்டின் வற்புறுத்த வேண்டும் என்றும், மறுத்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும் பிரெஞ்சு, பிரிட்டிஷ், ஜெர்மன் தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். லிபியாவின் பிரதான அனைத்துலக விமான நிலையத்தில் எதிரணி குழுக்களுக்கு இடையில் 2 முன்னர் சண்டை நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டும் கூட மிக தீவிரமான சண்டைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. விமான நிலையத்தின் மீது மோட்டார் குண்டுகளும் ராக்கெட்டுகளும் ஒடிக்கப்பட்டதாகவும், மோசமான இந்த சண்டைகளில் தாங்கிகள் கவச வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும், ஒருவராவது கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நாடான தெற்கு சூடானிலிருந்து பிரிந்து கலவரங்களை நடத்தி வரும் முன்னாள் துணை ஜனாதிபதியின் கிளர்ச்சிப் படையினர் அரச இராணுவத்தால் தாம் தாக்கப்பட்டதாகவும், இதனால் நசீர் என்ற முக்கிய நகரை தாம் கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தென் சூடான் இராணுவத்தினரோ நசீர் நகரை கிளர்ச்சிப் படையினர் குண்டுகளால் தாக்கி வருவதாகவும், சண்டைகள் அங்கே தொடர்ந்து நடப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். புதிய தெற்கு சூடான் நாட்டின் அதிபர் சல்வியா கீர் ஆட்சியினருக்கும் அவரது முன்னாள் துணை அதிபர் தலைவிலான கிளர்ச்சி குழுவினருக்கும் இடையில் கடந்த மே மாதம் கைச்சாத்திடப்பட்ட சண்டநிறுத்தம் நடவடிக்கை முறிவடைந்து விட்டதாக கருதப்படலாம் என்றும் ராணுவ அதிகாரி ஒருவர் இப்போது தெரிவித்திருக்கிறார்.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் பெரிய தமிழ் அரசியல் முன்னணியான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதன் தலைவர் இரா சம்பந்தர். எனினும் அதை புறந்தள்ளி மக்களின் பிரச்சினைகளை முன்னெடுத்துச் செல்வதில் அனைவரும் ஒன்றாக கடமையாற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இபிஆர்எல்எஃப் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் நடைபெற்றிருக்கும் போதே இதை அவர் தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ் மக்களுக்காக மட்டுமல்லாமல் இலங்கையில் ஒடுக்கப்படுகின்ற அனைத்து சமூக மக்களும் சமமான உரிமையுடன் வாழ்வதற்கு ஐக்கிய முன்னணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முதற் தடவையாக யாழ்ப்பாணத்திலிருந்து குரல் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இபிஆர்எல்எஃப் கட்சியின் 34வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கி உரையாற்றிய அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த கோரிக்கையை இன்று முன்வைத்திருக்கின்றார். தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலமுள்ள ஒரு அமைப்பாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வலியுறுத்திய அவர், அடக்கப்பட்ட இனங்கள் ஐக்கியப்பட்டு போராடுவதன் மூலமாகவே அவர்கள் தமக்கு உரித்தான உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மாநாட்டில் ஒன்று கூடிய பல்வேறு கட்சிகளின் சந்திப்பானது பரந்துபட்ட ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜனநாயக மக்கள் முன்னணி, நவசமசமாஜ கட்சி, ஐக்கிய சோசியலிச கட்சி, முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் 2வது நாள் நிகழ்வாக யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இனப்பிரச்சனை தொடர்பில் இந்தியாவின் பங்களிப்பு பற்றி கருத்து வெளியிட்ட அவர், இனப்பிரச்சனை தொடர்பாக இந்தியா சரியான கொள்கை திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் தமது பாதுகாப்பையும் தமது இருப்பையும் தமது தனித்துவத்தையும் தக்க வைத்துக் கொள்ளவும் தமக்கு உரித்தான உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளவும் தமக்கு ஆதரவளிக்கும் சக்திகளுடன் இணைந்து செயற்படும் நிலைமைக்கு செல்வது தவிர்க்க முடியாதாகிவிடும். இதனை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இபிஆர்எல்எஃப் கட்சியின் இந்த மாநாட்டு கூட்டத்தில் முக்கிய பேச்சாளராக கலந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ஆர் சம்பந்தன் அவர்கள், தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலப்படுத்தப்படுவதென்பதும் அதன் அங்கத்துவ கட்சிகள் தமது தனித்துவத்தை பேணுவதென்பதும் இரண்டு விடயங்கள் என்றும், இந்த இரண்டுக்கும் இடையில் மிகுந்த நிதானத்துடன் செயற்பட வேண்டிய சூழலில் அனைவரும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெவ்வேறு கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்த போதிலும் கூட எங்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கவில்லை என்று நான் கூற மாட்டேன். கருத்து வேறுபாடுகள் இருப்பது சகஜம். ஆனால் அந்த வித அபிதமான கருத்து வேறுபாடுகளை நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக எங்களுக்குள்ளே தீர்த்துமையாக நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த காரணத்தின் நிமித்தம்தான் கடந்த பல வருடங்களாக சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி தமிழ் பிரச்சினைக்கு தீர்வை காண வேண்டும் என்ற கருத்தை பகிரங்கமாக கூறியிருக்கின்றார்கள். அப்படியால் அதை நாங்கள் உணர்ந்து அதை வளர்க்க வேண்டியது, அதை பலப்படுத்த வேண்டியது நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. எங்கள் மத்தியில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய தனித்துவத்தை பேணி பாதுகாக்க விரும்பி வந்தார்கள்
என தெரிவித்த சம்பந்தன் அவர்கள்,
நமது பிரச்சனை இன்றைக்கு பல்வேறு பாராளுமன்றங்களில் பேசப்படுகின்றது, ஐக்கிய நாடு சபைக்கு சென்றிருக்கிறது, மனித உரிமை பேரவையில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, ஒரு சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, பல விதங்கள் நடைபெறுகின்றன. நாங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்கின்றோம். நாங்கள் ஒரு நியாயமான நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட குறையை அதை ஏற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதனால் நாங்கள் சிங்கள மக்களுக்கு விதமான தீர்வையும் நாங்கள் செய்யவில்லை
என கூறினார். கிழக்கு மாகாண சபையில் முஸ்லிம்களின் செயற்பாடுகள் குறித்தும் அவர் இங்கு கேள்வி எழுப்பினார்.
இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழ் மக்களை பற்றி மாத்திரம் கூறப்படவில்லை, தமிழ் பேசும் மக்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. தியாகங்களை அர்ப்பணிப்புகளை நாங்கள் சுமந்து ஒரு அரசியல் ஒழுங்கு வந்த பிறகு அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் சேர்ந்து நீங்கள் ஆட்சி நடத்தது சரியா, இதை பற்றி முஸ்லிம் மக்கள் சிந்திக்கின்றார்கள். ஆனபடியால் இருபடியும் சம்பந்தமாக முஸ்லிம் தலைவர்கள் தெளிவாக நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கின்றது
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கிய செய்திக்குறிப்பு. இலங்கையின் வடமாகாணத்தின் வளர்ச்சி மற்றும் தேவைகளை முன்னெடுப்பதற்காக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஜனாதிபதியின் சிறப்பு செயலணி குழு கலைக்கப்பட்டுள்ளது என்று அதன் செயலர் டிவாரத்ன அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக இணக்கப்பாட்டுக்கான புதிய அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கே இன்னும் மீள்குடியேற்றம், வாழ்வாதாரம், மீன்பிடி போன்ற பல விஷயங்களில் முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை என்று விமர்சனங்கள் தொடர்கின்ற வேளையில் இந்த சிறப்பு செயலணி குழு கலைக்கப்பட்டுள்ளது. இது ஏன் என்று அந்த குழுவுக்கு தலைவராக இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடமே கேட்டேன்.
மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை இல்லாத கருவினால்தான் இது செயல்பட்டு வந்தது. தற்பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை அதிகாரத்திற்கு வந்திருக்கின்ற கருவினால் இந்த ஜனாதிபதி செயலணி குழுவினுடைய செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் துரவசமாக கடந்த 10 மாதங்களுக்கு மேற்பட்ட பொழுதும் இந்த வடக்கு மாகாண சபை பிரச்சனைகளை தீர்க்க விரும்பாமலும் தீர்க்க முடியாமலும் சென்றாடி கொண்டிருக்கின்றது. தீர்க்க விரும்பாமல் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய அரசியலுக்கு பிரச்சனைகளை எப்போதும் தீர்க்கின்ற நோக்கம் இருந்ததில்லை. என்றால் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாகத்தான் அவர்கள் அணுகி வந்திருக்கின்றார்கள். அடுத்தது ஒரு ஆற்றலற்ற செயல்பாடுகளையும் அவர்கள் கொண்டிருக்கின்றபடியினால்தான் பிரச்சனைகளை தீர்க்க விரும்பாமலும் தீர்க்க முடியாமலும் இருக்கின்றார்கள். அரசாங்கம் 23,000 மில்லியனுக்கு மேல ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இருந்து கடன் பெற்று இந்த மாகாண சபையிடம் கொடுத்திருக்கும் மாகாண சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் துரவசமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த விரும்பாமலும் செயல்படுத்த முடியாமலும் அவர்களை திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதால் பாதிக்கப்பட போகின்றவர்கள் கிரிமத்திவால் மக்கள்.
இப்ப நீங்கள் மாகாண அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கின்றீர்கள், மாகாண சபை மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறது. இப்படி ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டையே வைத்துக் கொண்டிருந்தால் தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவிக்க போவது வந்து வடமாகாண சபை மக்கள் தானே?
நிச்சயமாக நீங்கள் சொல்வதில் முழு உண்மை இருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வகையில் இங்கு எந்த விதமான தடையும் அங்கு கொடுக்கப்படவில்லை. இந்த முறை மாகாண சபைக்கு எல்லா மாகாண சபையிலேயும் கூட நிதியாக 5,831 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாகாண சபை அதை செயல்படுத்துவதாக இல்லை. மத்திய அரசாங்கம் எந்த வகையிலும் தடையாக இல்லை. அதுக்கு நான் எந்த வகையிலேயும் இடம் கொடுக்க போறதில்லை. நான் வெளிப்படையாக நாடாளுமன்றத்திலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்டிருக்கின்றேன். எந்த இடத்தில் உங்களுக்கு மத்திய அரசாங்கம் தடை போடுகின்றது என்று சொன்னால் நான் அந்த இடத்திலே அந்த தடைகளை அகற்றுவதாக கூட நான் பல தடவை அவர்களுக்கு வெளிப்படையாகவும் தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் அதற்கு முன்வருவதாக இல்லை.
மீள் குடியேற்றம் என்பது இன்னும் முழுமையாக முடியவில்லை. மீள் குடியேற்றப்பட்ட மக்களும் வாழ்வாதாரங்களை முன்னெடுத்துச் செல்வதில் சிரமங்களை எதிர்நோக்கின்றார்கள். மீன்பிடியில் பிரச்சனைகள் இருக்கின்றன. மீள் குடியேற்றம், வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வது, மீன்பிடித்துறை, இதெல்லாம் மத்திய அரசின் நிர்வாகத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தானே? அப்போ இந்த சிறப்பு செயலணி குழு கலைக்கப்பட்டு விட்டால் இதெல்லாம் மாகாண சபையால் செய்ய முடியுமா? அவங்களுடைய நிர்வாகத்துக்கு வராதே இதெல்லாம். அப்போ எப்படிதான் மக்களுடைய பிரச்சனைகள் தீரும்?
போதிய அளவு நிதி இருக்கின்றது, இன்னும் நிதியாக கேட்க முடியும். எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தால் இப்படி இப்படி தடைகள் இருக்கின்ற சொல்லுவார்களாக இருந்தால், என்னிடம் அடுத்து வருவார்களாக இருந்தால் உடனடியாக தீர்ப்பதற்கு தயாராக இருக்கின்ற சமூக அமைப்புகளுக்கு முன்னிலையில, ஆளுநருக்கு முன்னிலையில நான் அவர்களோடு விவாதிக்க தயாராக இருக்கின்றேன்.
உங்களிடம் முறையிட்டால் வடமாகாண சபைக்கு தேவைய உதவிகளை நீங்கள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் செய்து கொடுப்பேன் என்று உறுதி கூறுவது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரச்சனைகளை வைத்து நீங்கள் அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றீர்கள் அப்படின்னு உங்க மேல அவர்கள் குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்களா? இலங்கை அமைச்சரும் வடமாகாண செயலணி குழுவின் தலைவராகவும் இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. அடுத்ததாக, இலங்கையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓராண்டுக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை வரம்பு யுத்தத்தின் பொழுது ஏற்பட்ட மக்கள் உயிரிழப்புகள் தொடர்பாகவும் விசாரிக்கும் விதத்தில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2009 ஆண்டில் முடிவுக்கு வந்த யுத்தத்தின் போது இராணுவத்தாலும் விடுதலை புலிகளாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மீறல் நடந்துள்ளதா என்று சர்வதேச சட்ட நிபுணர்களின் ஆலோசனையுடன் தமது ஆணைக்குழு விசாரிக்கும் என்று அதன் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். அவருடன் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
2009 மே மாசதான் நம்மிந்த அவசன்னு அபியந்தர யுத்ததி
2009 ஆண்டு மே மாதம் 19 தேதி முடிவுக்கு வந்த உள்நாட்டு யுத்தத்தில் பொதுமக்கள் உயிரிழந்தமை பற்றி ஆராய்ந்து பார்ப்பதற்கும், அவர்கள் உயிரிழப்பதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்று தேடி பார்ப்பதற்கும், அவர்கள் அப்படி உயிரிழந்த போது குற்றமளித்தவர்கள் சர்வதேச மனிதாபிமான மற்றும் மனித உரிமை சட்டங்களை மீறியிருக்கிறார்களா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கும், உயிரிழப்புகள் தொடர்பில் இராணுவத்தினர் தங்களின் பணிக்குரிய கடமையை மீறி செயற்பட்டிருக்கிறார்களா என்று ஆராய்வதற்கும் இந்த விசாரணை நடத்தப்படும். அதேபோல விடுதலை புலிகளும் இந்த யுத்தத்தின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு உட்பட்டு செயற்பட்டிருக்கிறார்களா என்றும், விடுதலை புலிகள் சிறார்களை இராணுவத்தில் சேர்த்ததன் மூலம் சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டிருக்கின்றனவா என்பது பற்றியும் விசாரிக்கும் விதத்தில் எமது ஆணைக்குழுவின் விசாரணை பரப்பு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் சர்வதேச சட்டங்கள் தொடர்பாக ஆராயப்படுவதால் அண்மையில் சர் டெஸ்மண்ட் டி சில்வா, ப்ரொஃபஸர் நாய்ஸ், ப்ரொஃபஸர் டேவிட் கிரேன் ஆகிய 3 சர்வதேச சட்ட நிபுணர்கள் எமக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற இலங்கையின் வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகமவிடம், உங்கள் ஆணைக்குழுவின் விசாரணைகள் சுயாதீனமாகத்தான் நடக்கும் என்பதை எப்படி நீங்கள் உத்தரவாதப்படுத்த முடியும் என்று கேட்டேன்.
அப்பே கொமிசம கில்நொச்சு யாப்பனு மண்டகலப்பு திசர முல்லைத்தீவு அப்பி முதன்ன பரீட்சனை பெவத்துவா.
எங்களின் ஆணைக்குழு கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பில் 2 தடவைகள் இப்படி மக்கள் மத்தியில் விசாரணை அமர்வுகளை நடத்தியிருக்கிறது. உள்ளூர் நிர்வாக அலுவலர்களுக்கும் அறிவித்து ஊடகங்களில் விளம்பரப்படுத்திதான் இந்த அமர்வுகள் நடந்தன. மக்கள் கொடுத்திருந்த எழுத்து மூல முறைப்பாடுகள் பற்றி தான் நாங்கள் விசாரித்தோம். அந்த விசாரணைகளின் போது நாங்கள் வெளிப்படையாக செயற்பட்டோம். அப்படியாக வெளிப்படையாகத்தான் எங்களின் விசாரணைகள் நடக்கும் என்றார் ஓய்வு பெற்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம. ஆனால் கிளிநொச்சியில் உங்களின் அமர்வு நடந்தபோது சிவில் உடையில் இருந்த போலீஸ் குழுக்கள் காணாமல் போனவர்களின் உறவினர்களை அச்சுறுத்தி கட்டாய மரணச்சான்றிதழ் பெறும்படி பலவந்தப்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று அவரிடம்
சுட்டிக்காட்டினேன்.
அது அப்படி இல்லை. எமது அலுவலக ஊழியர்கள் முன்னைய தினமே சென்று அங்கு ஏற்பாடுகளை செய்வார்கள். அந்த ஏற்பாடுகளுக்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் ஈடுபடுத்தப்பட்டார். ஆனால் அவரை நாங்கள் எங்களின் விசாரணைகளுடன் தொடர்புபடுத்தவில்லை. இதேவேளை நாங்கள் அமர்வுகளை நடத்திய தினங்களில் அரசாங்கத்தின் வேறு தரப்பினர் மரணச்சான்றிதழ் வழங்குகின்ற வேறு நிகழ்ச்சி திட்டங்களை அருகிலே நடத்தியிருக்கிறார்கள். அது பற்றி நாங்கள் தெரிய வந்தவுடன் அரசாங்கத்திடம் சொல்லி அவற்றை நிறுத்தியிருக்கிறோம். இதேவேளை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் எங்களின் ஆணைக்குழு நியமிக்கப்பட முன்னைய காலத்திலிருந்தே சாதாரண சட்டங்களின்படி இயங்கி வந்தவர்கள். எங்களின் ஆணைக்குழு அமைக்கப்பட முன்னர் மக்கள் அவர்களிடம்தான் தமது காணாமல் போன உறவுகள் குறித்து முறைப்பாடு செய்திருந்தனர். அவர்களும் மக்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவில் நாங்கள் அமர்வை நடத்தியிருந்த அதே தினத்திலேயே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். எனவே போலீஸ் மாதிபருக்கு கடிதம் எழுதி இனிமேல் அப்படி நாங்கள் விசாரணை நடத்தும் நாட்களில் அவர்களின் விசாரணைகளை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று கூறிய காணாமல் போனவர்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவரிடம், காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு உங்கள் ஆணைக்குழுவுக்கு ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பணியை நீங்கள் நடத்தி முடித்து விட்டீர்களா என்று
கேட்டேன்.
காணாமல் போனவர்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருந்தால் அவர்கள் பற்றி விசாரணை நடத்தி அந்த முறைப்பாடுகள் தொடர்பில் சாட்சியங்கள் இருந்தால் சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஊடாக வழக்கு தொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேக்ஸ்வெல் பரணகம.
மேக்ஸ்வெல் பரணகம அவர்களுடன் உரையாடியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து உலகச் செய்தி ஒன்று. உலக அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புகையிலை நிறுவனம் ஒன்றுக்கு அமெரிக்க நீதிமன்றம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்புக்கு பரந்தப்பட்ட அளவில் வரவேற்பும் கிடைத்துள்ளது. ஒரு பெண்மணி தொடர்ந்த வழக்கிலேயே இந்த தீர்ப்பு வந்துள்ளது. வழக்கு மற்றும் தீர்ப்பு குறித்த பிபிசியின் தகவல்களை தமிழில் தருகின்றார் விமல் சொக்கநாதன்.
நுரையீரல் புற்றுநோயினால் 18 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த ஒரு மனிதரின் மனைவிக்கு 23.6 பில்லியன் டாலர்களை வழங்கும்படி அமெரிக்காவின் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்களில் 2வது பெரிய நிறுவனமான ஆர்ஜே ரெனால்ட்ஸுக்கு அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. சிகரெட் புகைக்கும் பழக்கத்திற்கு பல வருடங்களாக அடிமைப்பட்டிருந்த தனது கணவர் ராபின்சன் நுரை ஈரல் புற்றுநோய் ஏற்பட்டு உயிரிழந்தமைக்கு
ஆர்ஜே ரெனால்ட்ஸ் நிறுவனம்தான் காரணம் என்று மனைவி சிந்தியா வழக்கு தொடர்ந்திருந்தார். புகைப்பிடித்தலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தான விளைவுகள் பற்றி சிந்தியாவின் கணவர் ராபின்சன் போன்ற பாவனையாளர்களுக்கு எச்சரிப்பதற்கு ரெனால்ட்ஸ் நிறுவனம் தவறியதால், அலட்சியம் செய்த காரணத்தால் ரெனால்ட்ஸ் நிறுவனம் நஷ்டகீடு வழங்க வேண்டும் என்று சிந்தியாவின் வழக்கறிஞர்கள் 4 வார காலம் வாதாடி வழக்கிலே வெற்றி கண்டார்கள். அபராதத் தொகை மிக மிக கூடுதலானது என்றும் மாநில சட்டங்களையும் அரசியல் சாசன சட்டங்களையும் மீறுகிறது என்றும் ஆர்ஜே ரெனால்ட்ஸின் வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். தீர்ப்பை எதிர்த்து தாங்கள் மேன்முறையீடு செய்யப் போவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். புளோரிடா மாநிலத்தில் எந்த ஒரு தனியார் வழக்கிலும் இத்தனை பெரிய தொகை முன்னர் வழங்கப்பட்டது கிடையாது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அமெரிக்க நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு குறித்து நேயர்களே, உங்களது கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் bbctamil.com என்றும் எம்மை இணையதளம் மூலமாகவும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் அடுத்து
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவை குறித்த தொடர் 15 பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். ஆயிரத்தி 1960-70களில் சென்னை நகரில் தொழில் சாராத நாடகக் குழுக்கள், அமைச்சர் நாடகக் குழுக்கள் நாடகங்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தன. கே பாலச்சந்தர் ராகினி ரெக்ரியேஷன் என்று நாகேஷ் முத்துராமன், ஸ்ரீகாந்த், சவுகார் ஜானகி போன்றவர்களை வைத்து வெற்றிகரமாக நாடகங்களை நடத்தி வந்தார். தவிர எஸ் வி சேகர், காத்தாடி ராமமூர்த்தி, ஒய்ஜிபி, ஒய்ஜி மகேந்திரா, மௌலி, சோ ஆகியோர் நடத்தி வந்த நாடகங்களும் பெருமளவு வரவேற்பை பெற்று வந்தன. இப்படிப்பட்ட அமைச்சூர் நாடக மேடையிலிருந்து ஒரு பெரும் பட்டாளமே சினிமாவுக்கு நுழைந்து வெற்றியும் பெற்றது. அப்படி வந்து புகழ் பெற்றவர்களில் ஒருவர்தான் சோ ராமசுவாமி. அவரை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சிவாஜி கணேசனும் இயக்குனர் பீம்சிங்கும் தான். அவர் பெற்றால்தான் பிள்ளையா என்ற நாடகத்தில் மோட்டார் மெக்கானிக்காக நடித்திருந்தார். அந்த நாடகம் படமாக்கப்பட்ட பொழுது அதே பாத்திரத்தை இவர் ஏற்று நடித்தார். சோ பன்முக திறமையாளர், அரசியல் விமர்சகர் என்பதால் அவருடைய நாடகங்களில் அங்கதம், நையாண்டி, சட்டையர் மிகுந்து இருக்கும். எம் ஆர் ராதா நாடக மேடைகளில் செய்து வந்தது போல சோவும் தனது நாடகங்களில் அன்றைய அரசியலை நையாண்டி செய்து சிரிக்க வைத்தார். அதே பாணியை திரைப்படங்களிலும் பின்பற்றினார். கிராமங்களில் அவருடைய நகைச்சுவை அவ்வளவாக ஈடுபடவில்லை என்றாலும் நகர்ப்புறத்து மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர் அவருடைய நகைச்சுவையை பெரிதும் வரவேற்றார்கள். சற்று கனம் குறைந்த குரலும் வசனங்களை உச்சரிக்கும் விதமும் முட்டை கண்களும் அவர் நகைச்சுவைக்கு உறுதுணையாக இருந்தன. நாகேஷ், மனோரமா போன்றவர்கள் நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சோவும் தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்.
அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ஒவ்வொரு காலேஜ் பையனுக்கு குறைஞ்சது அரடசன் காதலிகளாவது இருப்பாங்க. ஸ்கூட்டர்னு காலேஜ் பொண்ணுங்களா வீட்டுல கொண்டு போய் விடணும், அதுதான் முறை. ஓஹோ, உங்ககிட்ட ஸ்கூட்டர் இருந்தா நீயே கூட தான் கொண்டு போய் விட்டுருப்ப.
சோவுக்கு கனமான குரல் இல்லை, கமலான குரல் என்றாலும் நாடகத்திலும் திரைப்படத்திலும் இந்த குறை தெரியாதபடி அவருடைய டைமிங் சிரிப்பூட்டியது. எம் ஆர் ராதாவின் நையாண்டியில் ஒரு முரட்டுத்தனம், அவருடைய குரலும் அந்த குரலில் இருந்த ஏற்ற இறக்கங்களும் எம் ஆர் ராதாவுக்கு தனித்தன்மையை அளித்தன. அந்த குரல் வளம் இல்லாமல் சோ தன் நையாண்டி அங்கத வசனங்களால் தனித்து நின்றார். இவர் துக்ளக் படம் எடுத்த பொழுது இந்திரா காந்தி மத்தியிலும் கருணாநிதி மாநிலத்திலும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். மத்திய அரசு, மாநில அரசு இரண்டையுமே விமர்சிக்கும் விதமாக, அரசியலையே கிண்டல் செய்யும் விதமாக துக்ளக் படம் அமைந்தது. இந்த படம் அந்நாளில் அரசால் தடை செய்யப்பட்டது. பின்னர் பெரும் போராட்டத்திற்கு பிறகு அந்த படத்தை வெளியிட்டார்.
இன்னும் 5 வருட காலம் என் தொகுதியின் பக்கமே நான் போக மாட்டேன். அதுதான் என் தொகுதிக்கு நான் செய்ய போகும் நன்மை. Shut up and sit down. அலைக்கும் ஸலாம். இந்த நாட்டில் நடந்த மாறுதல்கள் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? 600 வருஷம் முன்னேற்றத்தை எப்படி சார் நாளே நாள் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
அது என்னுடைய அறிவை காட்டவில்லை. உங்களுடைய 600 ஆண்டுகால முன்னேற்றங்களிலும் 4 நாட்கள் கதையே என்றுதான் காட்டுகிறது.
அது சரி, உங்களுக்கு தமிழ் தெரியாது,
சரித்திரத்துல இல்லவே இல்லையா? சமீபத்திய பத்திரிகை ஒன்றில் படித்தேன், தாஜ்மஹாலே ஷாஜஹானால் கட்டப்பட்டதா என்ற சந்தேகமே வந்துவிட்டதாம். உங்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் வெறும் பிதற்றல் என்பது இப்போதுதான் புரிய ஆரம்பித்திருக்கிறது.
மாணவர்கள் அரசியலில் கலந்து கொள்ளலாமா? கூடாதா?
அரசியல் ஒரு சாக்கடை, அதில் எது வேண்டுமானாலும் கலக்கலாம்.
என்ன சார் இது, மாணவர்களை பத்தி அக்கறை இல்லாம பேசுறீங்களே?
மாணவர்களை பத்தி எனக்கு என்ன அக்கறை? நான் ஒரு அரசியல்வாதி.
இந்தி தேசிய மொழியாக அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உயர்வதற்கு அதுதான் வழி.
எது உயர்வதற்கு?
ஹிந்தி.
சோ அவர்கள் தமிழ் ஓசைக்காக அளித்த பேட்டியின் ஒரு பகுதியை இப்பொழுது கேட்கலாம்.
நகைச்சுவை நடிப்பு வந்து சீரியஸ் ஆக்ட் பண்றத விட கஷ்டமானதுன்னு சொல்றாங்க, அது ஒத்துப்பீங்களா நீங்க?
சீரியஸ் ஆக்ட் பண்ணிச்ச பிஹேவியர்ன்ற அந்த மாதிரி வெறுமை இது பண்ண போறோம். நகைச்சுவை நினைச்சு யூ ஹேவ் டு பிகம் எ கிரியேட்டர். நகைச்சுவைன்னு வரைச்ச ஒரு ஒரு ஆடட் இது வேண்டிருக்குதுக்கு எஃபர்ட், பட் இட் மஸ்ட் சீம் எஃபர்ட்லெஸ்.
துகளக் நாடகம் நடந்தது, அப்புறம் சினிமா எடுத்தீங்க, அதில் மிகப்பெரிய ப்ராப்ளங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அந்த துக்களுடைய சிறப்பு அம்சம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
இந்த இன்னைக்கு இருந்த ட்ரெண்டை எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் கற்பனை பண்ண ஒரு நாடகம் அது. அதனால அது என்ன போச்சு, அதுக்கு லைஃப் ரொம்ப லாங்காக போச்சு. என்ன இருந்ததை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக கற்பனை பண்ணி எழுதினதுனால அது என்றைக்கு ஒன்றாலும் ரெலவென்ட்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு போட்டாலும் அதுக்கு ரெலவென்ஸ் இருக்குது.
நீங்கள் அதே துக்களக்கை இப்போ எடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இருக்க அரசியல் நிலைமை, கம்யூனல் நிலைமை, ஒரு மத வேறுபாடுகள் பற்றி சின்னதுனா கூட ஒரு பத்திக்குது, அதனால உங்களுக்கு அந்த எதிர்ப்பு எப்படி இருந்திருக்கும் எதிர்பார்க்குறீங்க? எதிர்ப்பு இருந்திருக்குமா?
எதிர்ப்பு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு வருது, அப்போ இல்லை. பட் அப்போ துக்ளக்குக்கு எக்ஸ்ட்ராடினரி எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பு இப்போ வருமானு தெரியாது. என்ன, ஒன்று கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்ப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை கம்யூனலைஸ் பண்ணி முஸ்லீம் எதிர்ப்பு கூட உண்டாக்கி பார்த்தாங்க. Everything failed. Though, of course, when it became a film, I had to make about 22-23 cuts. Still, they were not able to prevent it. இன்னைக்கு ப்ரிவெண்டே பண்ணிடுறான் பண்ணுற கிலாட்டால், அது இன்னைக்கு வந்து இந்த பண்ணிட போலன்னு தெரியாது.
காமெடி நடிகர்கள் வந்து சீரியஸாக பண்ண எக்ஸப்ட் நாகேஷ் ஃபெயில் ஆகிடுறாங்க, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா?
நாகேஷ் சக்சீட் ஆனார். நெக்ஸ்ட் யாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் யோசனை தான் பண்ணோம். தேங்காய் சீனிவாசன் வில்லனாகவும் பண்ணியிருக்கேன். எம்ஆர் ராதா ஹி வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் போத் ஹியூமர் அண்ட் வில்லனி. ஸோ இருந்திருக்காது.
நீங்கள் எப்படி நடிப்பு துறைக்கு வந்தீங்கன்னு?
இது வந்து நாங்கள் பெட்ரோல் தான் பிள்ளையான்னு ஒரு பிளேல ஆக்ட் பண்ணது. நான் எழுதினது இல்லை, பட்டுன்னு ஓஜிபி பட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த காலத்தில் பட்டு எழுதின பிளே. அதில் ஒரு மெக்கானிக் ரோல், எனக்கு மோட்டர் மெக்கானிக் ரோல். அதை ஃபிலிம் எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணப்போ பீம் சிங், சிவாஜி, அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் சுப்ராமன் அவங்களாம் வந்திருந்தாங்க நாடகத்தை பார்க்குறதுக்கு. பார்த்தப்போ வென் தே டிசைடட், பீம் சிங் அண்ட் சிவாஜி இன்சிஸ்டட் இந்த ஃபிலிமில் நானே பண்ணி ஆகணும்னு. அது கொஞ்சம் எனக்கு எதிர்ப்பெல்லாம் இருந்தது வீட்டில், அதெல்லாம் மீறி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி கன்சென்ட் வாங்கி அதில் குவைட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஸோ அது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருந்தது எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் வீட்டில் இந்த ப்ராப்ளத்தினால கொஞ்சம் ஐ ஹேட் டு வித்ட்ரா மை செல்ஃப். அதுக்கப்புறம் திரும்பி எஸ் பாலச்சந்திரனுடைய நடுவிரவில் அவர் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் பப்ளிக்காக, ஜோ பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். நானும் சரி வரட்டேன், இது இது மாதிரி வரணும்னு இருக்க போட்டுருக்குன்னு அதுலேருந்து அறிவிப்பேன்.
சரி, இப்போது காமெடி ட்ரெண்ட் சினிமாவில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது வரவேற்கத்தக்கதாக இருக்கா? மொழியில் காமெடி பண்ணிங்களாம் வருது.
இப்போ கொஞ்ச நாளாக நான் பார்க்கல சார். நான் கவுண்டமணி செந்தில் வரைக்கும் பார்த்துருக்கேன். அது ஒரு கொஞ்சம் ராவாக இருந்தாலும் ஹியூமர் நிறைய இருந்தது அதில். அதுக்கப்புறம் வடிவேலு இதுவும் பார்த்தேன், அதுவும் நெசோன் ஸ்டைல் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சார்.
நையாண்டி அங்கதம் இவற்றுக்காக சோ நகைச்சுவை வரலாற்றில் ஒரு தனி இடத்தை பிடித்து விட்டார் என்பதில் ஐயமில்லை. நாகரிக குமாரிகள் தமிழ் திரையில் நகைச்சுவை குறித்த தொடர் 15 பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத் குமார்.
ஆட்டமாடி பாடுபாடி அழகான செதையோடு வந்தானையா, ஆட்டமாடி பாடுபாடி அழகான
செதையோடு வந்தானையா. செய்யும் முன் விளையாட்டு செய்தி ஒன்று. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் 2 டெஸ்ட் போட்டி ஒரு ருசிகரமான முடிவை நோக்கி பரபரப்பாக சென்று கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. இந்த போட்டியின் 4 நாள் ஆட்டம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இங்கிலாந்து தமது 2 இன்னிங்ஸில் 1 இழப்புக்கு 70 ஓட்டங்களை எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தமது 2 இன்னிங்ஸில் 342 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்த போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற தற்பொழுதைய நிலையில் 249 ஓட்டங்கள் தேவை. இந்தியா வெற்றி பெற அவர்கள் 9 விக்கெட்டுகளை எடுத்தாக வேண்டும். நாளை இந்த போட்டியின் கடைசி நாள். இந்த தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.